الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا أحمد عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليمًا كثيرًا كثيرًا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يأمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وآله وسلم احب البلاد الى الله مساجدها وابغض البلاد الى الله اصوافها صدق رسول الله صلى الله عليه وسلم او كما قال صلى الله عليه وسلم முழுலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஏற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா سيد القونين طيب الحرمين حبيب العمرين محمد رسول الله صلى الله عليه وسلم ارحميدிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபஉத் தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமா அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த உலகத்துல படைத்திருக்கக்கூடிய வஸ்துக்கள்ல அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடமாக அல்லாஹு தஆலா உலகத்துல இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளை வச்சிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸ்ல தெளிவாகவே சொன்னாங்க, அஹப்புல் பிலாது இலல்லாஹி மசாஜிதுஹா, ஊர்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இடங்கள் தான் ஒவ்வொரு மஸ்ஜிதுகள். சில உலமாக்களுடைய ரிவாயத், சில வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவாகவே எழுதியிருக்கிறாங்க, அல்லாஹு தஆலா உலகத்தை படைக்கக்கூடிய நேரம் வஸ்துக்களை படைக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு பின்னால அல்லாஹு தஆலா உலகத்துல முதலாவது படைத்த வஸ்து பைத்துல்லா கஅபா என்பதாகவும் சில உலமாக்களுடைய ரிவாயத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலிருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் போனதுக்கு பின்னால ஹிஜ்ரத்துடைய நோக்கம் தக்வா, மக்களுக்கு மத்தியில தீனை எத்தி வைக்கணும், தீன பரவ செய்யணும். நபியோ மக்காலிருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் போறாங்க, அவங்களுக்கு தங்குறதுக்கு எந்த ஒரு இடமும் இல்ல, வீடும் இல்ல, வாசலும் இல்ல. அவங்க நாடினா அவங்களுக்கு ஒரு வீடு வாசல் அமைத்து இருக்கலாம், ஆனாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மக்காலிருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் போனதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்தாங்க, வந்த நோக்கம் மக்களை மத்தியில தீன எத்தி வைக்கணும், அந்த தீன எத்தி வைக்கிறதுக்காக வேண்டி மக்களை ஒன்று கூட்டக்கூடிய ஒரு இடமாக ஒரு மஸ்ஜித் தேவை. அதுக்காக வேண்டி சூரத்து தௌபால தெளிவாகவே சொல்றான், லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா, மஸ்ஜிதுல் குபா உடைய முதல் கல்ல நபியோ அந்த இடத்துல நட்டாங்க என்பதாக குர்ஆன் அல்லாஹ் தெளிவாக சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே இந்த உம்மத்தை அல்லாஹு தஆலா மஸ்ஜித் வாரியான ஒரு உம்மத்தாக படைத்திருக்கிறார். மஸ்ஜிதோ ரொம்ப தொடர்புள்ள ஒரு உம்மத்தாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். யாரெல்லாம் மஸ்ஜிதோட தொடர்பு வைப்பாங்களோ இந்த உலகத்திலும் கண்ணியப்படுத்தப்படுவார், ஆகிரத்திலும் கண்ணியப்படுத்தப்படுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மஸ்ஜிதுக்கு போறாங்க, போகக்கூடிய நேரம் வளமையாக மஸ்ஜிதை கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு பெண் இருக்கிறா. அந்த பெண்ணை வளமைக்கு மாற்றமா காணல, சஹாபாக்கள் கிட்ட விசாரிக்கிறாங்க எங்க எங்க அந்த பெண். சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சூழல்லாம் அந்த பெண் வஃபாத் ஆகிட்டா. சொன்னாங்க, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிச்சு, நபியும் ஓடோடி போறாங்க கபிரஸ்தானத்துக்கிட்ட போறாங்க. உலமாக்களுடைய கருத்து, நபியும் அந்த பெண்மணியுடைய கபருக்கு பக்கத்துல இருந்து அந்த பெண்ணுக்காக வேண்டி ஜனாதா தொழுந்தாங்க என்பதாகவும் உலமாக்களுடைய அறிவாள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே, யாரெல்லாம் மஸ்ஜிதை நேசிப்பாங்களோ, மஸ்ஜிதோட தொடர்பு வைப்பாங்களோ, அல்லாஹு தஆலா உலகத்திலும் கண்ணியப்படுத்துவான், ஆகரத்திலும் கண்ணியப்படுத்துவான். அதுதான் நபியோங்க மஸ்ஜிதுடைய சிறப்பை சொல்லக்கூடிய நேரம் சொல்றாங்க, மன் பனா பைத்தல் லில்லா, யாரெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு வீட்டை கட்டுவாங்களோ, யாரெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு மஸ்ஜிதை கட்டுவாங்களோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்காக வேண்டி அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் ஒரு வீடை கட்டுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொன்னார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்க நீங்க யோசிக்கலாம், எங்களுக்கு மஸ்ஜித் கட்டுறதுக்கு வசதி இல்ல, நாங்க எப்படி கட்டுறது, தனியா ஒரு மஸ்ஜித், அது ஒரு லேசான காரியம் இல்ல. நபியவங்க அதுக்கும் சொன்னாங்க, யாரெல்லாம் உலகத்துல மஸ்ஜித் கட்டுறது உங்களுக்கு தாக்கத்து இல்லையா, உங்களுக்கு சக்தி இல்லையா, நீங்க உலகத்துல ஒரு பறவை முட்டை இடக்கூடிய அளவுக்கு இடத்துக்கு மஸ்ஜிதுக்கு உதவி செஞ்சா, உதாரணம் ஒரு பறவை முட்டை இடக்கூடிய அளவெண்டா, உதாரணம் ஒரு செங்கலுடைய ஒரு சின்ன இடம் போ, ஒரு செங்கல்ல தான் கொடுக்கலும், ஒரு சிமேந்தி மூட்டைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், ஒரு செங்கல் தான் கொடுக்கலுமா. நபியவங்க சொன்னாங்க, ஒரு பறவை முட்டை இடக்கூடிய அளவு யாரெல்லாம் மஸ்ஜிதுக்கு உதவி செய்வாங்களோ, பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்காக வேண்டியும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் ஒரு வீடை கட்டுவான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யாராலே, சில நேரம் யாரும் யோசிக்கலாம், அதுல செங்கல் கொடுக்கறதுக்கும் எங்களுக்கு வசதி இல்ல, அதுக்கும் எங்களுக்கு தாக்கத்து இல்லையா. நபியவங்க சொன்னாங்க, உங்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்துல ஒரு வீடு கட்டணுமா. நபியவங்க தெளிவாகவே சொன்னாங்க, யாரெல்லாம் மஸ்ஜிதுல இருக்கக்கூடிய குப்பை கூளங்களை, தூசிகளை, மஸ்ஜிதுல இருக்கக்கூடிய ஊத்தைகளை சுத்தம் செய்வாங்களோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்காக வேண்டியும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்துல ஒரு வீடை கட்டுவார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, என்ன செல்ல வாரம் இருந்தா, மஸ்ஜிதுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். கண்ணியத்துக்குரியவங்களே, நான் சென்ன விடயங்கள் எல்லாம் இக்லாஸோட நடக்கும். நான் அல்லாஹுக்காக வேணி மஸ்ஜிதுக்கு உதவி செய்யறேன், நான் அல்லாஹுக்காக வேணி மஸ்ஜிதை கிளீன் பண்றேன், இந்த நியத் இல்லாம மாற்றமாக வேற வேற அமைப்புல நான் செய்யறத அத்த மக்கள் பார்க்கணும், நான் ஒரு முஹஸ்பதிக்காக வேண்டி, நான் என்னுடைய தற்பெருமைக்காக வேண்டி, இந்த அமைப்புல யாரெல்லாம் மஸ்ஜிதோட தொடர்பு வைப்பாங்களோ அவர்களுடைய நிலைமைகள் பரிதாபம். குர்ஆன் அல்லாஹ் மஸ்ஜிதுல் திராருடைய சம்பவத்தை சூரத்து தௌபால தெளிவா சொல்றான். மக்கால இருந்த முனாஃபிகீன்கள் நபியவங்கள்கிட்ட வந்து சொல்றாங்க, யார சூழல்லா, நாங்க ஒரு மஸ்ஜித் கட்ட இருக்கிறோம், அந்த மஸ்ஜிதை கட்டி முடிச்சதுக்கு முன்னால ஓபனிங் செரமனிக்கு, மஸ்ஜிதை ஓபன் பண்றதுக்கு நீங்க தான் வரணும். யார சூழல்லா, நபியவங்களுக்கு மக்கால இருக்கக்கூடிய நேரம் யஹூதிகளால, நஸ்ரானிகளால, மத்த அமைப்புகள் இருக்கக்கூடிய முஸ்லிகீன்களால வரக்கூடிய பிரச்சனையை விட முஸ்லிம்கள் என்ற தோற்றத்துல இருக்கக்கூடிய முனாஃபிகீன்கள் மூலமாக வந்த பிரச்சனை தான் கூட. நபியவங்ககிட்ட வந்து சொல்றாங்க, யார சூழல்லா, நாங்க கெட்டக்கூடிய மஸ்ஜிதை நீங்க தான் வந்து திறந்து வைக்கணும். நபியவங்க யோசிக்கிறாங்க, வெளிரங்கம் முஸ்லிம் தான், ஆனாலும் உள்ளுக்கு நிஃபாக்குடைய தன்மை இருக்குது, எப்படி வந்து திறந்து வைக்கிறது. நபியவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு பிரயாணம் இருக்குது, நான் அதை பெய்த்து வந்ததுக்கு பின்னால திறந்து வைக்கிறது. நபியவங்க பெய்த்துறாங்க, பெய்த்து பிரயாணம் பெய்த்து வரக்கூடிய நேரம் யோசிக்கிறாங்க, சங்கடமான ஒரு நிலைமை, நான் எப்படி அப்ப அந்த மஸ்ஜிதை பெய்த்து திறந்து வைக்கிறது. ஒரு ஆண்ல அல்லாஹ் சொல்றான் தெளிவாகவே, சூரத்து தௌபால அல்லாஹ் சொல்றான், யார சூழல்லா, யார சூழல்லா, அவங்க கெட்டி இருக்கக்கூடிய மஸ்ஜிதை நீங்க பெய்த்து உடச்சி தரமட்டமாக்குங்க யார சூழல்லா. சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யாரே, தற்காலத்துடைய உலமாக்கள் பேசுறத நான் கேட்டிருக்கிறேன், இப்ப அந்த மஸ்ஜித் திரார் என்று சொல்லக்கூடிய அந்த முனாஃபிகீன்கள் கெட்டின மஸ்ஜித் ஒரு குப்பை கிடங்காக இருக்குது என்பதாக உலமாக்கள் சொல்றார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியானாலே, எந்த நபி சொன்னாங்களோ மஸ்ஜிதுலுக்கு ஒரு குப்பை இருந்தா அதை தூக்கி வெளியில வீசினா அல்லாஹு தஆலா சொர்க்கத்துல வீடு கட்டுவான் என்பதாக அது இஹ்லாஸ் வச்சு நபி அவங்க சொன்னாங்க. ஆனா அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்றாங்க, யாரெல்லாம் இஹ்லாஸ் இல்லாம வேற வேற நீயத்துக்காக வேண்டி மஸ்ஜிதுக்காக வேண்டி செய்வாங்களோ, அந்த மஸ்ஜிதை உடச்சி தரமட்டமாக்கி நானும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே என்னுடைய பிரதான தலைப்புக்குள்ள வாரன் மஸ்ஜிதுடைய நிர்வாகம். மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்று சொல்லக்கூடிய நேரம் இந்த தலைப்பை நாளாக பிரிக்கலாம், நாளாக பிரிக்கலாம், டைம் இடம் கொடுக்காத நேரம் நான் சுருக்கமாக சொல்றேன், இன்ஷா அல்லாஹ் ஒழுக்கமாக கேட்டா இன்ஷா அல்லாஹ் பிரயோசனமா இருக்கும். முதலாவது தலைப்பு தான் இந்த நிர்வாகத்துள்ளுக்கு வாரத்துக்கு யார் தகுதியானவன். இரண்டாவது தலைப்பு தான் நிர்வாகத்துள்ளுக்கு இருக்கக்கூடிய மக்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்ன.
மூணாவது தலைப்பு தான் நிர்வாகத்தை தெரிவு செய்யக்கூடிய நேரம், பொதுமக்களாகிய எங்களுடைய பொறுப்பு என்ன, கடமை என்ன. நாலாவது தலைப்பு தான் நிர்வாகத்தை ஒழுங்க செஞ்சா உலகத்துல என்ன கிடைக்கும், ஆகிரத்துல என்ன கிடைக்கும். கண்ணியத்துக்குரியார் அல்லாஹுவின் நல்லடியார்களே, முதலாவது தலைப்பை பார்ப்போம். யாரெல்லாம் இந்த நிர்வாகத்துக்கு வாரத்துக்கு தகுதியானவங்க, உலமாக்கள் சொல்றாங்க அஞ்சு நபர்கள் இருக்கிறாங்க. அதுல முதலாவது நபர் தான், உதாரணம் ஒரு மஸ்ஜித் எடுத்துக்கொண்டா, அந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி ஒரு காணியை யார் வக்ஃப் செய்யறாரோ, ஒரு மனிதன் இத மஸ்ஜிதுக்காக வேண்டி வக்ஃப் செய்யறார், அந்த வக்ஃப் செய்தவர் இருக்கிறாரே அவர் நிர்வாகத்துக்கு வாரத்துக்கு தகுதியானவர். இரண்டாவது மனிதன், அந்த மனிதன் வக்ஃப் செஞ்சவர் நிர்வாகத்துக்கு வரலையா, அவர் யார சாற்றாரோ அவர் நிர்வாகத்துக்கு வாரத்துக்கு தகுதியானவர். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரெண்டு நபர் இல்லையா. மூணாவது சொல்றாங்க, இஸ்லாமிக் கவர்மெண்ட் நடக்குதுண்டா, இஸ்லாமிய ஆட்சி நடக்குதுண்டா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் கவர்னர் வருவார் நிர்வாகத்துக்கு தலைவரா, அப்படியும் இல்லையா. நாலாவது கட்டம் சொல்றாங்க, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காதி நீதிபதியை நீங்க நிர்வாகியா தெரிவு செய்யும். ஏன் காதியார் என்று சொல்லக்கூடிய நேரம், கண்ணியத்துக்குரியவர்களே, அவங்களுக்கு லேசான முறையில் இந்த பதவிகள் கொடுக்கப்படுறல்ல, அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அது ரெண்டாவது, அவங்களுக்கு லேசான அமைப்பில் இந்த பதவிகள் கொடுக்கப்படுறல்ல. இந்த நாலு நபர்களும் தவறுற பட்சத்துல அஞ்சாவதாக தான் உலமாக்கள் சொல்றாங்க, நாலு நபரும் இல்லையா, அஞ்சாவதாக தான் சொல்றாங்க, பொதுமக்களாகிய நீங்க ஏழு தகமைகள் உள்ள ஒரு மனிதனை நிர்வாகியாக தெரிவு செய்யறது உங்களுக்கு கடமை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்க பொறுத்த மட்டுல, நாட்டுல பொறுத்த மட்டுல, அதிகமாக இடங்கள்ல இப்படிதான் நடந்து கொண்டிருக்குது. ஆனாலும் ஒரு விஷயத்துல நாங்க கோபமாகிறோம், ஏழு விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்குது அந்த நிர்வாகிக்கு தகமைகள், அந்த ஏழு விஷயத்த அந்த நிர்வாகிகள் கிட்ட நாங்க பாக்கறல்ல, அதை பாக்கறல்ல, அதுல நாங்க கொஞ்சம் பெருமாகிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏழு விடயங்களை சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம தெரிவு செய்யக்கூடிய நிர்வாகத்துக்கு இந்த மாதிரி ஏழு விடயங்கள் இருக்குதா இல்லையா. முதலாவது தான் சொல்றாங்க, நிர்வாகத்துக்கு ஒருத்தரை தெரிவு செய்றீங்களா, அவர் புத்தி சுயாதீனம் உள்ள ஒரு மனுஷனாக இருக்கணும். புத்தி சுயாதீனம் என்றா எங்கட உங்களோட பாசையில செல்லணும் என்றா பைத்திய காரணம் ஈக்க கூடாது, யாரும் தவறாக எடுக்க வானம், ஓபனாக பேச வேண்டிய கட்டம். புத்தி சுயாதீனம் உள்ள ஒரு மனிதன் அவருடைய முடிவை அவர் சுயாதீனமா எடுக்கணும். அவரு அப்படியான ஒரு மனிதனை தான் முதலாவது நிபந்தனை நிர்வாகியா தெரிவு செய்யணும். இரண்டாவது வளமாக்க சொல்ல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பராலே, எப்படி தொழுகைக்கு முன்னால தொழுகையுடைய சட்டத்திட்டங்களை படிக்கிறது பரதோ, ஜகாத்துக்கு முன்னால வியாபாரத்துடைய சட்டத்திட்டங்களை படிக்கிறது பரதோ, ஹஜ்ஜுக்கு முன்னால ஹஜ்ஜுடைய சட்டத்திட்டங்களை படிக்கிறது பரதோ, நோன்புக்கு முன்னால நோன்புடைய சட்டத்திட்டங்களை படிக்கிறது பரதோ, அவர் நிர்வாகத்துக்கு வாரத்துக்கு முன்னால வக்ஃப் சம்பந்தப்பட்ட விடயங்களை எது ஹராம் எது ஹலால் என்று படிக்கிறது வாஜிப் பரதோ என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. அவர் ஒரு ஆலிமாக ஈக்க தேவையில்ல, ஆனா ஒரு ஆலிமிடத்துல கால் மடிச்சு வக்ஃப் சம்பந்தப்பட்ட விடயங்களை படிச்ச ஒரு மனிதனாக நிச்சயமாக ஈக்கும். அப்படி இல்லையா அவர் நிர்வாகத்துக்கு தகுதி இல்லாதவர். இது இரண்டாவது நிபந்தனை. மூணாவது உலமாக்க சொல்லும், கண்ணியத்துக்குரியவங்களே, தன்னுடைய இல்மை கொண்டு அமல் செய்யக்கூடிய மனிதனாக ஈக்கும். அவரிடத்தில் இல்ம் இருக்கலாம், உதாரணம் ஒரு மனிதனுக்கு பிசினஸ் உடைய ஹராமலால் எல்லாம் தெரியும், ஆனா அவருக்கு ஃபீல்ட்ல இறங்கி பெட்டார பேசு ஒரு பிசினஸ் செய்ய சென்னா அவருக்கு மேனேஜ்மெண்ட் தெரியாம இருக்குது, எப்படி செய்யணும் என்று தெரியா, ஆனா அதை பத்தின அறிவு இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பராலே, விளங்குறத போல சொல்லணும் என்றா, விளங்குறத போல சொல்லணும் என்றா, எங்களுக்கு சுப தொலாட்டி பாவம் என்று தெரியும், அந்த இல்ம் இருக்குது, ஆனாலும் இவர் சுப தொழுறார் இல்லை. இப்படியான மனிதன் நிர்வாகத்துக்குள்ள இருக்க தகுதி இல்லாதது. அதுதான் உலமாக்கள் சொல்றாங்க, அவருடைய இல்ம் இருக்குதுதான், அதை வச்சு அமல் செய்யக்கூடிய மனிதனாக கோணும். வெறுமனே இல்ம வச்சு வேலை இல்ல, அதை கொண்டு அமல் நடக்குதான்னு பார்க்கணும். இது மூணாவது நிபந்தனை. எண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாலாவது தான் சொல்றாங்க, அமானிதங்களை பேணக்கூடிய மனிதனாக இருக்கணும், அமானிதங்கள் பேணப்படணும் அவருக்கிட்ட. எண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மக்களுடைய வரி, மக்களுடைய சொத்துக்கள் இருக்குது, மக்களுடைய பணங்கள் இருக்குது, மக்களுடைய பைத்துல் மால் இருக்குது, இதுக்கு ஒரு சதத்துக்கும் மோசடி செய்யாத ஒரு மனிதனாக அவர் இருக்கணும். இது நாலாவது நிபந்தனை. ஐந்தாவது உலமாக்கள் சொல்றாங்க, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மக்களுடைய பணம் வீணாக போகக்கூடிய அமைப்பில் அவருக்கிட்ட எந்த பாவமும் ஈக்க கூடாது. உதாரணம், அவர் டிரெக்டாக தொடர்பாக ஈக்கிறார் கேம்பிளிங் சூதாட்டத்துல, டைரக்டாக தொடர்பு அழைக்கிறார்கள். வெளிரங்கமான ஒரு விஷயத்துல அவர் வீணாகக்கூடிய மக்களுடைய பணம் வீணாகக்கூடிய பல செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறார். இவர் நிர்வாகியா இவர் ஒரு நாளும் தெரிவு செய்யக்கூடாது. ஏன் இவர் தெளிவான பாத்தியில் இருக்கிறாருன்னு எங்களுக்கு விளங்குது. ஆறாவது உலமாக்கள் சொல்றாங்க, பகிரங்கமான பாவத்தில் இருக்காத மனிதனாக இயக்கணும். அவர்கிட்ட பகிரங்கமா அவருடைய பேங்க் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, அதுல வட்டி முழுது அது தெரிஞ்சும் நாங்க நிர்வாகியா தெரிவு செய்யறோமா? கண்ணியத்துக்குரியவர்களே, சரியான ஒரு நிர்வாகம் அந்த பள்ளியில நடக்காது, அந்த பள்ளியை கொண்டு அந்த ஊருக்கு ஹிதாயத் கிடைக்காது. பகிரங்கமான ஒரு பாவத்தில் இருக்கிறார் அவர், சுப சொல்கிறார் இல்ல, பகிரங்கமான பாவம். வட்டியோட தொடர்பாய்க்கிறார், பகிரங்கமான பாவம். தேவையில்லாத பாவங்களில் ஈடுபடுறார், பகிரங்கமான பாவம். இதுல தொடர்பான மனிதனா இவர் நிர்வாகத்துக்கு தகுதி இல்லாதவர். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட அவங்க அந்த சுலைஹாண்டு செல்லக்கூடிய அந்த பெண்மணியுடைய பிசினால மாட்டி கிட்டத்தட்ட 12 வருஷம் ஜெயில, 12 இயர்ஸ், 12 வருஷம் உள்ளுக்கிறாங்க. ஆனாலும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த 12 வருஷம் இருக்கிறாங்க. அரசன் வந்து அந்த கனவுடைய பலனை வந்து கேட்கறதுக்காக வேண்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட வராங்க. வந்து விசாரிக்க கூடிய நேரம் வெளியில ரிலீஸ் பண்ண சொல்லி சொல்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து, 12 வருஷம். ஆனாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லித்தாங்க, நான் வெளியே வரமாட்டேன், நான் வெளியே வரமாட்டேன். ஆனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்றாங்க, யூசுப் எவ்வளவு ஒரு சிறந்த நபி, எவ்வளவு ஒரு சிறந்த நபி. ஒரு குத்தமும் செய்யாம 12 வருஷம் ஜெயில, எங்களே சொல்லிதான் பாஞ்சு வெளியே வந்திப்போம். ஆனா யூசுப் செல்லித்தாங்க வெளியே வரையலான்னு சொல்லி. ஏன் வரையலான்னு சொன்னாங்கடா உலமாக்கள் காரணம் சொல்றாங்க, சொன்னாங்க இனிய பத்தின ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு, பாவத்துடைய ஒரு குற்றச்சாட்டு சமூகத்தில் இருக்குதே, ஜினாவுக்காக வேண்டி பெண்கள் அலட்சன்னு சொல்லி அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றம் எப்ப என்னிடத்துல இல்லை என்று நிரூபிக்கப்படுவதோ அப்பதான் நான் வெளியில வருவேன். இப்ப அந்த அரச சபையில இருக்கக்கூடிய பெண்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, இப்படி ஒரு குற்றம் உண்மையில நடந்துச்சா? அந்த பெண்கள் சொல்றாங்க இல்ல இல்ல நடக்கவே இல்ல. அதுக்கு பின்னாலதான் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வெளியே வராங்க. ஏன்? பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டு என்னிடத்துல இருக்குது, அது நிரூபிக்கப்படல, அது இல்ல, அவர் நிரபராதி என்று சொல்லப்பட்டுட்டு அது செல்லப்பட்டதுக்கு பின்னாலதான் வெளியே வந்தாங்க. வந்து சொல்றாங்க, இனிய நீங்க இந்த இடத்துக்கு பொறுப்பாக போடுங்க, இன்னி ஹபீதுன் அலீம். அவங்க சொல்லிட்டு கேட்கிறாங்க, அப்ப நாங்க டெஸ்டி போர்டுக்கு வாரத்துக்கு முன்னால, நிர்வாகத்துக்கு வாரத்துக்கு முன்னால நாங்க நிர்வாக தெரிவுல இருக்கிறோம், நாங்க கேட்கறதுக்கு தகுதியானவளான்னு நாங்க முதல்ல யோசிக்கிறோம். நாங்க ஒரு பகிரங்கமான பாவத்தில் இருக்கிறோம், எங்களுக்கே ஹிதாயத்துன்னு சொல்லக்கூடிய நூல் இல்ல, அப்ப எப்படி நாங்க அதை கொண்டு மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கறது? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏழாவதுதான் உலமாக்கள் சொல்றாங்க, பதவி ஆசை கொண்ட மனிதர்களை ஒரு நாளும் நிர்வாகியா தெரிவு செய்ய வேணும். பதவி ஆசை கொண்ட மனிதர்களை கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாராலே, சில நேரம் பள்ளி வாசல்கள் சரியாக இயங்காத நேரங்கள்ல யாரும் பள்ளி வாசல்களை திரும்பி பார்க்கறல்ல, யாரும் அது தேவையா இது தேவையான்னு கேட்கறல்ல. ஆனா ஒரு பள்ளி வாசல், ஒரு மஸ்ஜித் சரியான அமைப்புல இயங்க ஆரம்பிச்சுட்டு மாசால நல்ல முறையில இயங்கி கொண்டு போகுது. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஆசை வருவது எப்படி? நானும் ஒரு நிர்வாகியா இயக்கணும், அவர் அவருடைய கம்பெனியில் எம்டி என்று சொல்றதை விட, நான் என்னுடைய கம்பெனியில நல்ல ஒரு போஸ்ட் வைக்கிறேன் என்று சொல்றதை விட, நான் இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தில் இருக்கிறேன் என்று சொல்றது அவருக்கு பெருமை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யாராலே, இப்படி பதவி ஆசை கொண்ட மனிதர்களை நிர்வாகியா தெரிவு செய்யவான, இது பொதுமக்களாகி அவங்களுடைய கடமை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யாராலே, இந்த 7 விடயமும் ஒரு மனிதன் கிட்ட இருக்குதா, அவரை நிர்வாகியா தெரிவு செய்யுங்க. இப்ப ஒரு நிர்வாகத்தை நீங்க தெரிவு செஞ்சு அவர் நிர்வாகத்துக்கு வந்துட்டார், இப்ப இந்த நிர்வாகத்துடைய பொறுப்பு என்ன? இந்த நிர்வாகத்துடைய பொறுப்பு என்ன? பெரிய தலைப்பு கண்ணியத்துக்குரியவங்களை, சுருக்கமாக சொல்றேன். நிர்வாகத்துடைய பொறுப்பை பத்தி பேசக்கூடிய நேரம் உலமாக்கள் ஷோர்ட்டாக சொல்றாங்க, மஸ்ஜிதுடைய யாப்பு, மஸ்ஜிதுடைய கன்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுவாங்க, மஸ்ஜிதுடைய யாப்பு என்று சொல்லக்கூடிய நேரம் கிட்டத்தட்ட 5-6 விடயங்கள் இருக்குது. அவங்க முதலாவது கவனம் செலுத்தணும், முதலாவது கவனம் செலுத்தணும் அவங்க அவங்களுடைய கல்ச்சரல் விஷயங்கள், கலாச்சார விஷயங்கள், அதுக்கு பின்னால ரிலிஜியன் மார்க்கத்துடைய விஷயங்கள், நிர்வாகம் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள், மூணாவது சோசியல் சமூகத்துடைய விடயங்கள், முதலாவது கல்ச்சரல் என்று சொல்லக்கூடிய நேரம் கலாச்சாரம், எங்களுடைய கலாச்சாரம். உதாரணம், இது முனவரா மஸ்ஜித் என்றா, முனவரா மஸ்ஜித சுத்தி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விடயம், ஏதாவது ஒரு ஏரியால, இந்த மஸ்ஜிதுக்கு பொறுப்பான ஏதாவது ஒரு ஏரியால கலாச்சார சீரழிவு ஏற்பட்டா நிர்வாகம் பொறுப்பு. ஏன்? அந்த கலாச்சார சீரழிவு ஏற்படாம பாதுகாக்கிறது தான் இந்த மஸ்ஜிதுடைய வேலை. கண்ணியத்துக்குரியவங்களே, இந்த அஞ்சு விடயங்கள் இருக்குது. இதுல ஒன்றை மட்டும் பாவம், சோசியல் சமூகம் என்று சொல்லக்கூடிய நேரம், சமூகத்துல நாங்க புலம்புவோம். அதுல மிக முக்கியமான ஒரு விடயம் தான் வறுமை. முதலாவது நிர்வாகம் என்று செல்லக்கூடிய நேரம், நாங்க நிர்வாகத்துக்குள்ள வந்துட்டோம், நாங்க வறுமை ஏழைகள் என்று செல்லக்கூடிய நேரம் தோண்டி பார்க்கணும். இந்த மஸ்ஜிதுக்கு எத்தனை குடும்பங்கள் இருக்குது, எத்தனை ஆண்கள் இருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க, எத்தனை யூத் இருக்கிறாங்க, எத்தனை சிறுவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை நிக்கா முடிக்க இயலாத பெண்கள் இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஜகா கொடுக்கக்கூடிய மனிதர் எத்தனை பேர், எடுக்கக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர், இந்த லிஸ்ட் நிர்வாகம் கிட்ட ஈக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, 1992 தெளிவா சொல்றோம், தெளிவா கேளுங்க. முஸ்லிம் நன் முஸ்லிம், முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாத மக்களையும் சேர்த்து 1992 ஒரு ரிசர்ச் பண்ணி நாங்க ஒரு ஆராய்ச்சி செஞ்சாங்க. இந்த ரெண்டு மக்களையும் சேர்த்து உலகத்துடைய வறுமை எப்படி இல்லாமாக்குறது, முழு உலகத்துடைய வறுமையை நாங்க எப்படி இல்லாமாக்குறது, பவர்ட்டி எப்படி இல்லாமாக்குறது, ஒரு ரிசர்ச் செஞ்சாங்க. அதுல 1992 யுஎன் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் தெளிவா சொல்லுது, முழு உலகத்துல ஈர்க்கக்கூடிய மோஸ்ட் மிக பெரிய பணக்காரர்கள் 225 பேர் முன்னுக்கு வந்து அவங்களுடைய சொத்துல 140% அல்ல, 104% அவங்களுடைய சொத்துல கொடுத்தாங்க என்றா ஸ்ரீலங்கா உடைய அல்ல, முழு உலகத்துடைய வறுமை இல்லாம பேசுறது. இது 1992 சொல்லப்பட்டுச்சு. ஆனாலும் இன்னும் நாங்க காண்றோம், எங்களுடைய முஸ்லிம் குடும்பம் வைத்து வட்டியில நிக்கிறாங்க, மாலையை கொண்டு போய் அடகு வைக்கிறாங்க, மோதிரத்தை கொண்டு போய் அடகு வைக்கிறாங்க. மஸ்ஜித் பொறுப்பெடுக்கணும் கண்ணியத்துக்குரியவர்கள். சும்மா உதாரணம் சொல்லணும், சும்மா உதாரணம். உதாரணத்துக்கு இந்த மஸ்ஜித சுத்தி 1000 குடும்பங்கள் இருக்குதுண்டா, நாங்க மஸ்ஜிதுல மத்த விடயங்கள், நிக்காவுடைய விஷயம், ஜனாதாவுடைய விடயம், எல்லாத்துக்கும் மஸ்ஜிதுக்கு தான் வராங்க. அந்த மஸ்ஜிதுல இருக்கக்கூடிய மஸ்ஜிதுக்கு தொடர்பான அந்த வீடுகளுக்கு சொல்லணும், மாசத்துக்கு ஒரு வீட்டுக்கு 100 ரூபா பைத்துல் மால் தரும். உதாரணம், 100 ரூபா பைத்துல் மால், 100 ரூபான்றது இந்த காலத்துல பெரிய சல்லு இல்ல, ஒரு நாளைக்கு 10 ரூபாவும் கொஸ்டாவாது, 100 ரூபா மாசத்துக்கு 3 ரூபா, இது பெரிய சல்லி ஒன்றல்ல. ஒரு வீடு 100 ரூபா தரணும் பைத்துல் மால் என்ற அடிப்படையில, அதுக்கு பின்னால ஒரு வீட்டுக்கு 100 ரூபா என்ற அடிப்படையில 1000 வீடுகளுக்கு மாசத்துக்கு எவ்வளவு, 1 லட்சம், 1 லட்சம். அப்ப 10 மாசத்துக்கு 10 லட்சம். எத்தனை வரும குடும்பங்கள் ஈகிறாங்க, ஒரு மாசத்துக்கு ஒரு வீட்டுக்கு 100 ரூபா தரையிலவா, அது வறுமை இல்லாமக்கிறதுக்கு ஒரு சின்ன முயற்சி. நிர்வாகம் இதை கவனிக்கும். வெறுமனே நிர்வாகத்துக்கு வந்தோம், லைட்டை மாத்தினோம், பேனை மாத்தினோம், இல்ல இல்ல, இது கேட்டு தானே அல்ல. அப்துல் அசீசுடைய நிர்வாகத்தை பத்தி சொல்லப்படுவது, 2.5 வருஷம் தான் ஆட்சி, 2.5 வருஷம், 25 வருஷம் அல்ல, 2.5 வருஷம் ஆட்சி. 3ல் 2 ஆட்சி செஞ்சாங்க முழு உலகத்துல. அவங்களுடைய காலத்துல ஜகா கொடுக்கக்கூடியவங்க தலையில வச்சு கொண்டு போனாங்க, எடுக்கக்கூடிய மக்களே இல்லை. ஓனாயும் ஆடும் ஒன்றாக தண்ணி குடிச்ச காலம் தான் உமர் இப்னு அப்துல் அசீசுடைய காலம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இத போல ஒரு நிர்வாகம் தான் நடக்கும். இதுதான் நிர்வாகிகளுடைய பொறுப்பு. நாங்க அதுக்கு பின்னால ரிலிஜியன் சம்பந்தப்பட்ட விடயங்கள், ஒவ்வொரு வாலிபர்களுக்கு நாங்க சும்மா யோசிப்போம், இந்த மஹல்லால எத்தனையோ சும்மா, உதாரணத்துக்கு பெண்களுக்கு மத்தியில பித்னாக்கள் இருக்குது, பெண்களுக்கு மத்தியில குழப்பங்கள் இருக்குதா, ஒரு 4 ஆலிமாக்களை உருவாக்குங்க, மஹல்லால உருவாக்கி அந்த பெண்களுக்கு தர்பியா என்ற அடிப்படையில செய்யுங்க. அப்படி இல்லையா, மஹல்லால இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய விடயத்துல கவனம் செலுத்துங்க. எண்ணியத்துக்குரியவங்களே, நிக்காஹ்க்கு முன்னால காதி கோட்ல போயிட்டு நிக்கிறதுக்கு முன்னால அந்த வாலிபர்களுக்கு திருமணத்துடைய விடயங்களை எடுத்து சொல்லுங்க. ஏன், அதிகமான வாலிபர்களுக்கு திருமணத்துடைய சத்தம் தெரியா, திருமணம் என்ன என்னன்னு தெரியா, வீட்டுல மாமா என்ற யாருன்னு தெரியா, மாமி என்ற யாருன்னு தெரியா, மனைவி என்ற யாருன்னு தெரியா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடி யாராலே, எத்தனையோ இடங்கள்ல காரணமே இல்லாம தலாக் நடந்து கொண்டு இருக்குது. அண்மையில கூட போன கிழமையில நினைக்கிறேன், ஒரு மசூராக்கு வைத்திருந்தேன், அந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு விடயம் தான், அண்மையில ஒரு தலாக் நடந்து சென்னத்துக்கு ஒரு வாலிபன் வந்து நின்றார் காதி கோர்ட்ல, அதர என்ன வைப்பை நான் தலாக் கொடுக்கணும், என்னத்துக்கு தலாக் சொன்னாங்க, என் உம்மா தலாக் கொடுக்க சொல்லிதான் நான் தலாக் கொடுக்கிறேன். அல்லாஹ், அப்ப உமாவை வந்து இருந்தா உமாவை கூப்பிட்டு விசாரிச்சோம், என்னத்துக்காக வேண்டி தலாக், உண்மையாக நடந்த சம்பவம் துபாயில நடக்கல்ல, ஸ்ரீலங்கால நடந்த சம்பவம். கேட்கப்பட்டுச்சு, ஏனப்பா அப்படி மாங்கோ பிச்சு தின்றதுக்கு தரா சொன்னாங்க? இல்ல, அதுல நான் ஒரு அவுளியாக்கு நேர்ந்து வச்சுன்றது, அதான் அவ அச்சாறு போட்டு தின்றது, அதுக்காக வேண்டி சொல்லலாம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களை, என்ன செல்ல வாரம் இருந்தா இந்த மாதிரி சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி காதி கோட்ல போய் நிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு? நிர்வாகம் ஒரு விதத்துல பொறுப்பு. இந்த மாதிரி வாய்ப்புகளை தேடி எடுங்க. நிக்காஹ் ப்ரிப்பேர் ஆகிக்கிறாங்க, தயாரா ஆகிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி, நிக்காஹ் சம்பந்தமான திருமண விழிப்புணர்வு ஒரு நிகழ்ச்சியை செய்யுங்க. இதெல்லாம் நிர்வாகத்துடைய பொறுப்புகள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மூணாவது தான் உலமாக்கள் சொல்றாங்க. அதுக்கு அடுத்த தலைப்பு, நிர்வாகம் தெரிவு செய்யக்கூடிய நேரம் பொதுமக்களுடைய பங்களிப்பு என்ன? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு விடயத்தை தெளிவாக விளங்குங்க. ஒரு நிர்வாகத்தை பொதுமக்கள் என்ற அமைப்புல நாம தெரிவு செய்ய போறோம். இந்த நிர்வாகம் தெரிவு செய்வதன் மூலமாகவே நாம சொர்க்கத்துக்கு போய்ச்சிடலாம், சொர்க்கத்தை சம்பாதிச்சு கொள்ளலாம். நபியோ சொன்னாங்க, நிர்வாகம் ஒன்று தெரிவு செய்யக்கூடிய நேரம் எப்படி, தொழுகையை நிலைநாட்டுறது எப்படி கடமையோ, அத போல ஜகாத் கொடுக்கிறதும் கடமை. அத போல நபியோ சொன்னாங்க, சிலை வணக்கம் எப்படி தடுக்கப்படணுமோ, பொய் சாட்சி செல்றத விட்டும் பாதுகாத்துக்கோங்க. அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொய் சாட்சியை பத்தி சொல்லக்கூடிய நேரம் மீட்டி மீட்டி சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. நாங்க யோசிச்சோ நிப்பாட்ட மாட்டாங்களா என்ற அளவுக்கு மீட்டி மீட்டி சொன்னாங்க பொய் சாட்சியை பத்தி. எங்கட ஆள் தானே, நிர்வாகத்துக்கு வந்த எங்கட விஷயத்த வேண்டிய மாதிரி சாதிச்சு கொள்ளலாம். எங்கட ஆள் தானே, மாற்றால எங்கட கேம் ஒன்று குடிச்சு கொள்ளலாம். எங்கட விடயங்களுக்கு கண்ணியத்துக்குரியவளே, எங்களுடைய வாசியை பார்த்து நிர்வாகம் தெரிவு செய்யல அல்ல, எங்களுடைய வாசியால் எங்களுடைய லாபத்தை பார்த்து நிர்வாகம் தெரிவு செய்யக்கூடாது. பொய் சாட்சியை பத்தி இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாலாவது விடயம் தான், இப்போ ஒரு நிர்வாகத்தை நாம தெரிவு செஞ்சு வந்துட்டோம். இந்த நிர்வாகம் சரியான அமைப்புல நடந்தா அல்லாஹு தஆலா உலகத்துல கொடுக்கற கண்ணியம் என்ன? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, முதலாவது நிர்வாகத்துக்குள்ள வந்ததுக்கு பின்னால முதலாவது அவங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயம் இந்த சமூகம், கல்ச்சரல், கலாச்சாரம், இது எல்லாத்துக்கு பின்னால மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய விடயத்துல ஒன்றுதான், ஊர்ல இருக்கக்கூடிய உலமாக்கள் எங்கட மஸ்ஜிதுல பணிபுரியக்கூடிய மாதிரிங்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்துறது. உலமாக்கள் என்று சொல்லக்கூடிய நேரம் அதிகமான பள்ளிவாசல்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஊர்ல இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு கண்ணியம் குறையுது. இந்த உலமாக்கள் என்றாவே ஒரு மூணாவது மனுஷனை பாக்குறத போல பாக்குறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பகிரங்கமாக ஒரு சட்டத்தை சொல்றேன். ஒரு ஆலிம் பகிரங்கமாக, ஒரு ஆலிம் பகிரங்கமாக ஒரு பாவத்தை செஞ்சாலும் உலகத்துல கேட்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கொடுக்கப்பட்டு இல்லை, அல்லாஹுவ தவிர. எந்த அளவுக்கு என்றா, நபி அவர்களுடைய சஹிஹான ஹதீஸ், கியாமத்துடையனார் ஒரு ஆலிம் அல்லாஹ் கூப்பிடுவாங்க. அதுவும் பாவம் செஞ்ச ஒரு ஆலிம், பாவம் செய்த ஒரு ஆலிம் அல்லாஹ் கூப்பிடுவானா, கூப்பிட்டு சொல்லுவானா, நீ இன்ன 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 பாவங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாய், இந்த பாவம் எல்லாம் உன்னால நடந்திருக்குது, ஏன் செஞ்சா என்பதாக கேட்க மாட்டானா, இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறாய் ஆனாலும் நீ சொர்க்கத்துக்கு போ. ஏன் தெரியுமா கண்ணியத்துக்குரிய அவர்களே, தண்டிக்கிறதுக்கு தகுதியான ரப்பே சொல்லுவானாம் சியாமத்துடைய நாள் அந்த ஆலிமை பார்த்து, இந்த இல்ம நான் உனக்கு தந்ததே சியாமத்துல உனைய தண்டிக்கிறதுக்கு அல்ல, உனைய மன்னிக்கிறதுக்கு நீ சொர்க்கம் போ. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் பாவம் செய்து ஒரு ஆலிமோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை இது. அப்ப எங்களை உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அந்த ஆலிமோட போகல? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலமாக்களுடைய சத்தங்களை விளங்குங்க. உலமாக்கள் என்ன யாருன்னு விளங்குங்க. ஒரு ஆலிம பத்தி ஒரு மனிதன் குறை பேசினாரா, ஏழு பரம்பரைக்கு அவங்களுடைய குடும்பத்தில இருந்து இல்ம சம்பந்த மனிதன் வெளியாக மாட்டான். நஞ்சூட்டப்பட்ட அரச திண்டத்துக்கு சமம் தான் ஒரு ஆலிம பத்தி ரீவர் பேசுறது. நிர்வாகம் உலமாக்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்தணும். அதுக்கு பின்னால பள்ளியில ஊழியம் செய்யக்கூடிய முஅத்தின்கள் எங்களுடைய பார்வையில ரொம்ப தரம் குறைஞ்ச மக்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாராலே, யாரும் பேச சொல்லி பேசுற விடயம் அல்ல, யாரும் சொல்ற கதையை கேட்டு பேசக்கூடிய ஆட்களும் அல்ல, நாங்களா சுயமா பேசக்கூடிய விடயங்கள் இது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே முஅஸ்ஸின் என்ற எங்களுக்கு என்ன தெரியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய காலம் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நபி அல்லாஹு தஆலா முதலாவது கொடுத்த கண்ணியமிக்கு மஸ்ஜிது நபவியுடைய முதல் முஅஸ்ஸின், இமாம் அல்ல முஅஸ்ஸின் பிலால் இப்னு ரபாஹ் முதலாவது கண்ணியம். நபி அவர் சொன்னாங்க, லா யுதவது ஃபீ கப்ரிஹி அத்வல் வஅனாகன் யௌம அல் கியாமா, ஒரு முஅஸ்ஸின் அஸான் செல்லக்கூடிய மனிதனை கபர்ல மண் தின்னாதே. அத்துவல் வானாக்கன் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள் நீண்ட தலையுடையவங்க தான் முஅஸ்ஸின். ஏன்? மக்களை அல்லாவின் பக்கம் அழைத்த மக்கள். நபியும் ஒரு தடவை ஒரு மஜ்மால வச்சு பேசிக்கொண்டு இருக்கிறாங்க முஅஸ்ஸின்களுடைய சிறப்பை பத்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாஞ்சு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க செல்றத பார்த்தா ஒரு காலம் உண்டு வரும், முஅஸ்ஸின் ஆகுறதுக்கு எல்லாம் வாழை தூக்குவானோ போல யா ரசூலல்லாஹ். நபியோ சொன்னாங்க, என்ன உமர் பேசுறீங்க, ஒரு காலம் வரும் பின்னுக்கு முஅத்தின கணக்கும் எடுக்க மாட்டோம். அதுதான் இந்த காலம். பள்ளி இமாம்களுடைய விஷயத்திலேயே கவனம் இல்ல, முஅத்தின்களை கணக்கு எடுப்போமா? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்கள் கவனிக்கப்படணும், கண்காணிக்கப்படணும். இது நிர்வாகத்துடைய பொறுப்பு. இந்த நிர்வாகத்தை சரியான முறையில செஞ்சிட்டீங்களா, கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய கண்ணியம் எப்படி? இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் யார்? எதுடைய நிர்வாகி? பைத்துல்லா கஅபாவை கெட்டினவர். கண்ணியத்துக்குரியவர்களே, வருஷா வருஷம் எத்தனை மக்கள் அந்த கஅபத்துல்லாக்கு வந்துட்டு போறாங்க? அந்த நன்மையில ஒரு பகுதி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்துடைய மக்பராக்கு போயிட்டு சேருமா இல்லையா? அப்படி சேர்ந்தாலும் சேர்ந்து கெட்டினோம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கொஞ்சமும் உள்ளத்துல பெருமை இல்லை. நாங்க தான் செஞ்சோமே, நாங்க தான் இறங்கி செய்யறோமே, இப்படி ஒரு பெருமை இல்ல. அல்லாஹ்விடத்துல துஆ எப்படி? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், நான் செஞ்ச சர்வீஸ் இருக்குது, நான் செஞ்ச நிர்வாகம் இருக்குது, அது உன்னிடத்துல கபூலியத்துக்கு தகுதியே இல்லை யா அல்லாஹ், ஆனாலும் கபூல் செஞ்சுக்கோ. சுப்ஹானல்லாஹ். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. நாங்க தான் செஞ்சுக்கிறோம், நாங்க தான் மதுரை செய்யறோம், நாங்க தான் இறங்கி மத இது மஸ்ஜிதுகளுக்கு உதவி செய்யறோம். கண்ணியத்துக்குரியவங்களே, இந்த நாங்க தான் ஒரு நாள் நபிமார்களுக்கு செய்யும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்க ஜனாதா சக்கராத்துடைய நேரம் இருக்கிறாங்க. மஸ்லமா வலீதுடைய சகோதரர் வந்து விசாரிக்கிறாங்க, நோய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கக்கூடிய நேரம் சொல்றாங்க, நீங்க பெரிய ஒரு கவர்னரா இருந்தீங்க, மௌத்தா போறீங்க, 9 புள்ளைகள் இருக்குது, எவ்வளவு சொத்து தெரியுமா இருந்துச்சு? அவனுடைய சொத்துடைய மதிப்பு என்ன தெரியுமா? பெரிய ஒரு கவர்னர், சொத்துடைய மதிப்பு 18 பொற்காசுகள். சுப்ஹான், 18 பொற்காசுகள் வந்து விசாரிக்கிறாங்க. 9 பிள்ளைகளுக்கு 18 பொற்காசை விட்டுட்டு போறீங்களே, இது நியாயமா? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடி யார்களே, சின்ன பதில், ஒரே ஒரு பதில் தான் சொன்னாங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டா, நான் என்ன சரி உங்களுக்கு அநியாயம் செஞ்சுக்கிறேன்னா சொன்னாங்க, இல்லவாப்பா சொன்னாங்க, நீங்க சாலிஹீன்களாக இருந்தா உங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பாயிப்பா. உலமாக்கள் எழுதுறாங்க, 9 பிள்ளைகளையும் அல்லாஹு தஆலா பெரிய பெரிய கவர்னர் ஆகிட்டார். நிர்வாகம் ஒழுங்கா இருந்துச்சு, அல்லாஹ் பரம்பரையா கபூல் செஞ்சு கொண்டார். அதே போல மஸ்லமா வலீத் வந்து விசாரிக்கிறாங்க, அந்த விசாரித்த மக்கள் அவங்களுடைய குடும்பம் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் உடைய. ஆனாலும் உலமாக்கள் சொல்றாங்க, உள்ளத்துல வந்த பெருமை, உள்ளத்துல வேற வேற நீயத்துல நிர்வாகம் செஞ்சாங்க. ஜாமியா மஸ்ஜிதுக்கு முன்னால பிச்சை எடுக்க எல்லாம் பிச்சை எடுக்க வச்சேன். ஜாமியா மஸ்ஜிதுக்கு முன்னால அவங்க சொல்லுவாங்க, பிச்சை எடுக்கக்கூடிய நேரம் எங்கட அப்பதான் இந்த மஸ்ஜிதை கெட்டினவர், பிச்சை போடுங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே நிர்வாகம் என்று செல்லக்கூடிய நேரம் விளையாட்டுக்குரிய ஒரு விடயம் அல்ல. பதவி ஆசைக்காக வேண்டி, பதவி மோகத்துக்காக வேண்டி வர வேண்டிய விடயம் அல்ல. நாம கை வைக்க போறது அல்லாஹ்வுடைய மாளிகையில, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடத்துல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சரியா செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது, அது உலகத்திலும் தான், கியாமத்திலும் தான்.
எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாசோட மௌத்து முத்து அமைச்சக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக. யாருங்கட பாவங்களை மன்னிச்சிடுவாயாக, குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக, அறிந்து முறையாக விஷய தவறுகளை மன்னிச்சிடுவாயாக. நிச்சயமாக நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ், உணர்ந்ததில் கையேந்த தகுதி இல்லாத மக்கள் யா அல்லாஹ், நீயோ கொடுக்க ரொம்ப தகுதியானவன் யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சுடியா அல்லாஹ், எங்களுடைய கண்ணியமான பெற்றோர்களுடைய வாழ்க்கையில பறக்க செஞ்சியா அல்லாஹ், எத்தனையோ பெற்றோர்கள் கபராளிகளை இறக்குறாங்க யா அல்லாஹ், அவர்கள் கபர்களை விசாலமாக்கி வச்சிடுவாயாக, சொர்க்கத்துடைய பூஞ்சலை ஆக்கிடுவாயாக, நரகத்துடைய படுகொலை ஆக்காதிருப்பாயாக, இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. யா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.